الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد يا عباد الله أوصيكم أولا بتقوى الله قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير صدق الله مولانا العظيم எல்லாருக்கும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் ஏற்மை படைத்தாடுகின்ற எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வந்து சொன்னான், அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணையே கிடையாது என்று சாட்சி கொள்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவை எல்லா நேரங்களிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு என்னையும் உங்களையும் ஆரம்பத்திலே உபதேசிக்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தனது அன்புக்குரிய ரபி எம்பெருமானார் சர்தானை ஆளம் செய்யுதுல் அன்பியா இவள் முஸ்லீம் ஹசத் நாயகம் சொல்லம்மாவும் அழகி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள் கிளையார்கள் அனைவர்கள் மீதும் என்னென்னும் சலாத்தியும் சலாமியும் சொல்லிக் கொண்டே இருப்பானார். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம் وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்ந்து கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அத்துணை நல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பேரருளும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேரகால கூடவன் மாளிகையிலே சங்கியோடு எத்திகாவுடைய எண்ணத்தோடு அமைந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை அற்புதமாக படைத்து இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான ஜீவராசிகளையும் அல்லாஹ் படைத்து அத்துணை ஜீவராசிகளையும் அத்துணை படைப்புகளையும் அல்லாஹு தபாரக்கு தஆலா எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். எனவே சிரேஷ்டமான படைப்பாக படைக்கப்பட்டிருக்கிற இந்த மனித சமுதாயத்துக்குள்ளே வாழ்வதற்கு ஒரு அழகிய வழிமுறையை அல்லாஹ் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தெளிவுபடுத்தி அதிலும் சில பொறுப்புகளையும் அல்லாஹு தபாரக வ தஆலா அருமை ரசூலுல்லாஹ் மூலமாகவே எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஏனென்றால் உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒருவன் இன்னொரு விஷயத்திலே அல்லது இன்னொருவருக்கு சில சில கடமைகள் சம்பந்தப்பட்டவனாகவே அவன் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறான். ஒருவன் உயர்ந்திருக்கலாம், ஒருவன் தாழ்ந்திருக்கலாம், ஒருவன் படித்தவனாக இருக்கலாம், ஒருவன் பாமரனாக இருக்கலாம், ஒருவன் வெள்ளையனாக இருக்கலாம், ஒருவன் கருப்பனாக இருக்கலாம். எப்படியோ அவன் உலகத்தில் மனித படைப்பு, அவனுடைய குணாதிசயங்கள், அவனுடைய வர்ணங்கள், தோற்றங்கள், அமைப்புகள், அது எப்படி இருந்தாலும் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒருவரோடு ஏதோ ஒரு விஷயத்தில் சம்பந்தப்பட்டவனாக இருக்கிறான். அதில் ஒவ்வொரு பொறுப்புகளையும் அல்லாஹ் உலகத்திலே சாட்டியிருக்கிறான். அது செய்ய வேண்டிய கடமை உள்ளவனாகவே மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். சங்கியானவர்களே, பெரியவர்களே, ஹஜரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சுருக்கமாக சொன்னார்கள், குல்லுக்கும் ராஇ், வக்குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன்றாயி. நீங்கள் எல்லோரும் ஒவ்வொரு விதமான பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள், வினவப்படுவீர்கள் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சகியானவர்களே, அது நாராக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் பிறக்கிற அது எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, அது இன்னொரு ஒரு பொறுப்புள்ள ஒரு சில விடயங்களை இஸ்லாமியர்களுக்கு சொல்லித் தருகிறது. சம்பந்தப்பட்டிருக்கிறான், கொள்கிறான். அதில் ஒரு விடயம், அருமை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, ஒரு மனைவி தன்னுடைய கணவன் விஷயத்தில் பொறுப்புதாரியாக இருக்கிறாள், கணவன் மனைவியுடைய விஷயத்திலே பொறுப்புதாரியாக இருக்கிறாள். அது நாயகம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த திருமண உறவுகள் ஒருவர் ஒருவருடைய கடமைகளை பற்றி அது விவரித்து சொல்ல போனால் அது இந்த சந்தர்ப்பம் போதாது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இது முக்கியமான ஒரு விடயங்களை உங்களுக்கு மத்தியிலே பேசிக் கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பிலே நான் ஒவ்வொன்றாக ஞாபகப்படுத்துகிறேன். கணவன் மனைவி மீது பொறுப்புள்ளவன், மனைவி கணவன் மீது பொறுப்புள்ளவன். கணவனுடைய கடமை சம்பந்தமாக ஒரு மனைவி வினவப்படுவார், உன்னுடைய மாப்பிள்ளை விஷயத்திலே, உன்னுடைய கணவன் விஷயத்திலே நீ எப்படி நடந்து கொண்டாய் என்ற ஒரு கேள்வி ஒரு மனைவிக்கு இருக்கிறது. அல்லாஹ் சன்னிதானத்தில் வைத்து கேட்பார், திருமணம் முடித்தாயா? முடித்தேன். வாழ்ந்தாயா? வாழ்ந்தேன். குழந்தை குட்டி பித்தாயா? பித்தேன். வீடு கட்டினீர்களா? ஆமா, வாழ்ந்தோம். நகை நெட்டு வாங்கியிருந்தால் நல்லபடியாக உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் கேட்பான், நீ உன்னுடைய கணவன் சம்பந்தமாக அறிக்கை ஒன்றை சமர்ப்பி. வார்த்தாவாக சொல்லியாக வேண்டும். அல்ல கேட்பான் ஒரு கேள்வி, உன்னுடைய கணவனுடைய உரிமைகள் விஷயத்தில், கணவனுடைய பொறுப்பு விஷயத்திலே, உன்மீது சுமதப்பட்ட பொறுப்புகள் விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டாய்? மனைவி சொல்லியாக வேண்டும். அத்துணை கணவனுடைய கடமை சம்பந்தமாகவும் அந்த மனைவி ஒரு அனுபவம் கூட பெசகி இருக்கக்கூடாது. அது இல்லற வாழ்வாக இருந்தாலும் சரி, கணவனுடைய வாழ்க்கையில் தேவைப்பட்ட இதர் விதமான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விடயமாக இருந்தாலும் சரி, சகல விடயங்களிலும் கணவனுடைய விஷயத்தில் ஒரு பெண்மணி தன்னுடைய பொறுப்பை சரியாக செய்ய வேண்டும். அது நிறைய விஷயங்கள் உண்டு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், பெண்மணிகளுக்குள்ளே, நான் அல்லாஹோடு அல்லாஹை சந்திப்பதற்காக மியாராஜுக்கு போன நேரத்திலே வேறு விதமாகவும் ஹதீஸ் வருகிறது. நான் போன சந்தர்ப்பங்களிலே நான் பார்த்தேன், நரகத்தையும் பார்த்தேன், சுருக்கத்தையும் பார்த்தேன். நரகத்தில் அதிகமாக பெண்கள் இருக்கிறார்கள், சுருக்கத்தை பார்த்தேன், சுருக்கத்தில் அதிகமாக ஏழைகள் இருக்கிறார்கள். எனவே பெண்மணிகளே, நீங்கள் கொஞ்சம் அல்லாஹ்விடத்திலே நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். இன்னொரு ஹதீஸில் அதன் தொடர்ச்சியாக வருகிறது, ஒரு பேரச்சம்பல கீர்த்தியாவது கொடுத்து நரகத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். தாய்மணிகளே, நீங்கள் தான் அதிகமாக நரகத்தில் இருக்க கண்டே என்று அருகே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டு சொன்னார்கள். இரண்டு காரணங்களுக்காக இந்த பெண்மணிகள் நரகத்துக்குள் போனார்கள். ஒன்று, தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை பதுவா செய்கிறார்கள், சபிக்கிறார்கள். எங்கட ஒரு பழக்கத்தில் இருக்கிறதே, ஒரு புள்ள சின்ன ஒரு தவறு செஞ்சுட்டா நாங்க அந்த பிள்ளையை திட்டுறது, ஏசுறது, பதுவா செய்யறது சர்வசாதாரணமா வழக்கம். நாங்க பெற்றெடுத்த பிள்ளை இல்லையா? நாசமா போட்டு சொல்றோம், எரும மாடுன்னு சொல்றோம், கடுதுன்னு சொல்றோம், நீ போற இடத்துல முட்டி சாமனு சொல்றோம், உன் தலையில் ஒரு கிடி விடாதான்னு சொல்றோம். சகோதரர்களே, இது தாய் ஒரு குழந்தை மீது இருக்கின்ற ஆவேசத்தினால் பயன்படுத்துகின்ற பத்வாக்கள். பத்வா என்று சொன்னால் உருது மொழியிலே பத் என்றால் மோசம், துவா என்றால் பிரார்த்தனை. மோசமான பிரார்த்தனை என்று சொன்னால் அதுதான் சாபம். இந்த சாபம் என்பதை அருமை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் குழந்தைகள் அதிகமாக பதுவா சாபம் விடுவதனால் நீங்கள் இரண்டு காரணங்களால, ஒன்று, இன்னொன்று சொன்னார்கள், நீங்கள் உங்கள் கணவன்மார்கள் விஷயத்திலே நன்றி கட்டவர்களாக நடக்கிறீர்கள். கணவன்மார் உங்களுக்காக எவ்வளவு அர்ப்பணம் செய்தாலும் கணவனுடைய தந்த ஒன்றுக்கு நன்றி இல்லாதவராக நீங்கள் நடக்கிறீர்கள். எவ்வளவு கொடுத்தாலும் ஒரு கணவனுடைய விஷயத்தில் நல்ல அபிப்பிராய் ஒரு மனைவியுடைய கல்விலே வருவது என்பது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதனால என்று சொன்னார்கள், கணவனுடைய விஷயத்தில் கொஞ்சம் நன்றி கட்ட முறையில் நடக்கிறீர்கள். இந்த ரெண்டுமே போதும் நீங்கள் நரகத்துக்கு செல்வதற்காக என்பதை ஹஜ்ரத் தாயின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வேறு சில ஹதீஸ்களை பார்க்கிறோம், அருமை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வருகிற மனைவிமார்களை பார்த்து சொன்னார்கள், ஒரு நேரம் உங்களை விட உங்களுடைய கணவன்மார் பலகீனமாக இருப்பார்கள். கணவன்மார்களை திட்டுகிற பெண்களை பார்க்கிறோம், ஏசுற பெண்களை பார்க்கிறோம், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, நீ எல்லாம் ஒரு மாப்பிள்ளையான்னு கேட்கிற பெண்களையும் பார்க்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் கை நீட்டி அடிக்கிற பெண்களையும் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீ உன்னுடைய கணவனை திட்டாதே, கணவனுக்கு கை நீட்டி அடிக்காதே. யாரை சொன்னார்கள்? சில பெண்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, கணவனுடைய உரிமை என்பது அவரை திருமண நாள் தொட்டது முதல் அவன் இறக்கும் வரைக்கும் ஒரு மனைவிக்குரிய சகலவிதமான கடமைகளை ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டும், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டும். சகல விஷயங்களிலும் எந்த விஷயங்களிலும் குறை இருக்கக்கூடாது என்பது இஸ்லாம் சொல்கிறது. சுருக்கமாக ஒரு கணவன் அதே போலதான் மனைவி விஷயத்தில் உரிமையோடு சரியாக நடக்கும்படி இஸ்லாம் சொல்கிறது. நீ சாப்பிட்டால் அவளுக்கு உணவு கொடு, நீ உடுத்தால் அவளுக்கு உடுப்பு வாங்கி கொடு, அவளுக்கு என்ன தேவை என்று பார்த்து செய்து கொடு. உனக்கு ஆட்சி இருப்பது போல ஒரு மனைவியுடைய ஆட்சிகளை பூர்த்தி செய். ஒரு மனைவி அன்போடு பார், நான் துக்காப்பி அவளை அருவறுப்பாக பேசாதே, திட்டாதே, மதுவம் செய்யாதே, கோபப்படாதே, எரிந்து விடாதே. நீ அவற்றில் ஒரு தீய பண்பை கண்டால் ஒரு நல்ல பண்பு அவருக்கு பின்னாலே இருக்கிறது. நீ முழுசாக பெண் சமுதாயத்தை திருத்த பார்க்கலாம், திருத்த முடியாது. அவர்கள் வளைந்த குச்சி போல, காய்ந்த குச்சியை நிமித்தும் பொழுது உடைந்து விடுவதை போல அவர்களை சரி செய்வது என்பது கொஞ்சம் கஷ்டம். அது பெண்களுடைய குணாதிசயம். தாயாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், மகளாக இருந்தாலும், சகோதரியாக இருந்தாலும், பெண்ணாகப்பட்டவரின் குணாதிசயம் அது. முழுசாக ஒரு ஆணை போல ஒரு பெண்ணை எதிர்கொள்ள முடியாது. எனவேதான் அல்லாஹ் சொல்றான், அழைஞ்சிட்டார். பெண்களை விட ஆண்கள் கொஞ்சம் ஆளுமை படைத்தவர்கள். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, எனவேதான் ஒரு கணவனாக இருக்கிறவன் மனைவியுடைய சகல விஷயங்களிலும், சகல விஷயங்களிலும் ஒரு குறை இல்லாமல் செய்வது அவனது கடமை. சரி, கணவன் உழைக்கிறான், கஷ்டப்படுகிறான், அல்லற்படுகிறான், துன்பப்படுகிறான், மனைவிக்கு அவனை தன்னை அர்ப்பணம் செய்து கொள்கிறான். ஒரு மனைவிதான் வீட்டில் இருந்து சகல விஷயங்களை பார்க்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வல் மர்அத்து ராயத்து அலா பைத் ஜௌஜிஹா வவலதிஹி. கணவனுடைய விஷயத்தில் மட்டுமல்ல பொறுப்புதாரி, தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் விஷயத்திலும் பொறுப்புதாரி. பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், அவர்களை எப்படி கல்வி துப்புரவு செய்ய வேண்டும், அவர்களுக்கு என்னென்ன ஆடைகள் உடுத்த வேண்டும், எப்படி சமுதாயத்தில் நாகரீகமாக பழக்க வேண்டும், அவர்களுடைய வார்த்தையின் நல்லிணங்களை எப்படி உருவாக்க வேண்டும், அவர்களுடைய வார்த்தைகள் இந்த அல்லாஹ்வுக்கு பொருத்தமான துஆக்கள், நல்ல விஷயங்களை எப்படி மழலையில் இருந்தே அவர்களுக்கு மனப்பாடம் செய்து கொடுக்க வேண்டும். ஒரு பிள்ளையாக இருக்கும் பொழுது அவர்களுடைய நல்ல சூப்பர் கேரக்டர், நல்ல பண்பாடுகளை, நல்ல விழுமியங்களை எப்படி உருவாக்கி அந்த குழந்தையை பராமரித்து ஒரு வீட்டிலே உருவாக்க முடியும். தாயின் பணி என்பது பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு தாயின் கையில் தான் இருக்கிறது. எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் இந்த மண்ணில் பிறக்கையிலே. அது நல்லவராவது கெட்டவராவது அன்னை வளர்ப்பினிலே குள்ளு மௌலூது நீ உழுது ஆடல் பீப்பரா. ஒவ்வொரு பிள்ளையும் முஸ்லீம் தான். அது ஈமான் உள்ள புள்ள போல தான் பிறக்கிறது. ஆனால் அந்த பிறந்த பிறகு உம்மா பாப்பா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த பிள்ளை ஒரு யூதனவாகவா, கிறிஸ்தவனாகவா, நெருப்பு வணங்கியானவா, அல்லது வேறு வேறொரு மதத்தை சேர்ந்தவனா, இனத்தை சேர்ந்தவனா, குடுகாரனா, கஞ்சாக்காரனா, கொடூரமானவனா, கொடைகாரனா, சாலைகாரவனா, தொழுகை உள்ளவனா, சமுதாயத்துக்கு தேவையுள்ளவனா, சமுதாய சிந்தனை இல்லாத ஒரு சுயநலவாதியா என்பதை உருவாக்குகிறவர்கள் பெற்றவர்கள் என்பதை ஹஜரத் நாயகம் சொல்லலாம் என்று சொன்னார். எனவே அந்த தாயின் மடியிலே ஒரு தாயின் பொறுப்பு, அந்த ஒரு குழந்தையை நல்லவராக உருவாக்கி இருப்பது தாயின் பொறுப்பு என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்ல ஆகிரத்தில் கேட்பான், ஒரு தாய் இடத்திலே உனக்கு பிள்ளையை தந்தேன், செல்வம் இல்லையே என்று கேட்டா இறப்படாக விடலாம் என்று ஜுவாகிரா குர்தியாத்திரா. குர்ர தாயில் நல்ல குழந்தை கண் குளிர்ச்சி ஆகணும், பிள்ளை இல்லையே என்று கவலைப்பட்டவர்கள் நல்லா கொடுத்தா இல்லையா? அந்த பிள்ளைகளை சரியாக உருவாக்காவிட்டால் அந்த தாய் நல்லா கேட்பா, ஏன் உன்னுடைய பிள்ளையுடைய கடமையை சரியாக செய்தாயா, அது உனக்கு பொறுப்பாக தந்தேனே, அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றினாயா என்று அந்த தாயிடத்தை கேட்பான் என்பதை அது நாயகம் சொல்லலாம் அப்படி சொன்னார். இது நிறைய விஷயம் பேச வேண்டியிருப்பதனால் முடிச்சாலும் இந்த சப்ஜெக்டை பேச்சு முடிக்க முடியாது. கண்ணியமானவர்களே, இன்னொரு அதே ஹதீஸில் தொடரே அந்த நாயகம் சொல்லலாம் சொன்னார்கள், ஒரு தொழிலாளி, ஒரு தொழிலாளி அவனைக்கு வேலை வேலை கொடுத்த முதலாளியிடத்திலே பொறுப்புதாரியாக இருக்கிறார். ஒரு முதலாளி தன்னிடத்திலே பணிபுரியல்கள் மீது பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்கள். சங்கியா அவர்களே, இது புகாரியில் முஸ்லீம்கள் வார ஹதீஸில் தொடரின் சுருக்கத்தை சொல்கிறேன். அது எப்படி? அவர் கடையிலே ஒரு முதலாளியாக இருக்கிறான், கீழே அவருக்கு கீழே தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், பணியாட்கள் இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, ஒரு கூலிக்கு கொத்தடிமையாக அமர்த்தப்பட்டிருக்கிறவன், வீட்டிலே வந்து புல் செலுத்துகிறவன், காலை தேய்த்து துப்புரவு செய்கிறவன், உடைந்த ஓட்டை மாற்றி கொடுக்கிறவன், சின்ன சின்ன ரிப்பேர்களை செய்து ஏதோ நாள் குழிகளை ஓட்டுகிறவன், டயர் போடுகிறவன், பஞ்சர் செய்கிறவன், வீதியிலே குப்பை கூட்டி முனிசிபாலிட்டியிலே வேலை செய்கிறவன், எல்லாம் பணியாளர்கள் உலகத்தில் அவனுடைய ஜீவன் அதாவது வாழ்வதற்குரிய வாழ்வாதாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறான். அவ்வளவுதான், இவனுக்கு மேலே இதனை அமர்த்தி வேலை செய்விக்கக்கூடிய ஒரு முதலாளி இருக்கிறார். இவர்கள் இவர்கள் நிச்சயமாக பொறுப்பாக இருக்க வேண்டும். நாங்கள் உலகத்தில் பார்க்கிறோமே சர்வசாதாரணம், காலையிலிருந்து மாலை வரைக்கும் அன்றும் பகலுமாக இவன் இரவு முழுக்கும் கஷ்டப்பட்டு வெயிலுக்கு தன்னுடைய முதுகை ஓடாக்கி வேர்வை சிந்து வெள்ளையாக இருந்தவன், சோப்பாக இருந்தவன், கண்ணை கரேரண்டு மாறி அதை பார்ப்பதற்கே ஒரு அலங்கோலமும் அதை பார்ப்பதற்கே ஒரு பரிதாப நிலைக்கும் அவன் தன்னை மாற்றி விடுகிறது. இந்த கஷ்டம் மாலை நேரத்தில் வேலை முடிஞ்ச உடனே முதலாளிகள் சொல்றான், எனக்கு அரிசியில் வீட்டில் பிள்ளைகளுக்கு சாப்பிடறதுக்கு வழி இல்லை ஹாஜியா, சம்பளத்தை கொடுத்துட்டீங்கன்னா நேரத்தோட போய் பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போயிருவேன், இந்த கடை எல்லாம் மூடிடுவாங்கன்னு சொன்ன உடனே சொல்றேன், கணக்கு வழக்கு பார்க்கல, நாளைக்கு பார்ப்போமே, நீங்க போயிட்டு வாங்கல அப்படின்னு நாளைக்கு வர்றான். வேலை வந்து செய்யறான், மிஞ்சிய வேலை செஞ்சு முடிச்சோன்னு சொல்றான், தம்பி கணக்கு பார்க்கல, கணக்கு புள்ள வரல, நாளைக்கு பார்ப்போமே. இவன் சல்லி இருக்கிறது அட்டி அட்டியா வச்சிருக்கிறான், ஜனால ஆட்டதா சல்லியது நிறைய சேர்த்து வச்சிருக்கிறான். ஒரு ஏழைகளுடைய கஷ்டத்தை உணர்ந்து அவன் செஞ்ச தொழிலுக்கு அவன் செஞ்ச சேவைக்கு ஊதியம் கொடுக்கறதுக்கு கஞ்ச பயிர்வன். இவன் நேர்மையானவன அல்லாத தப்புவானா? இவன் ஒரு முதலாளியா? யோசனை பண்ணிப்பாங்க. இவன் ஒரு ஈமான்தாரியா? இருக்கிறார்கள், நம் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிறார்கள், எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் பார்க்கிறோம், கூலி வேலை செஞ்சு கண்ணீர் வடிச்சிட்டு யாருமே போய் கடன் வாங்கி கொண்டு பிள்ளைகளுடைய பசி நிற்கிறவர்களை பார்க்கிறோம். ஏன் வசதி இருக்கிறவன் கொடுக்கிறதுக்கு சிலர்கள் யோசிக்கிறார்கள். ரசூலுல்லா சொன்னார்கள், அதுல ரெண்டு விதமாகவும் இருக்கு. ஒரு கூலியால், ஒரு பணியால் பணி செஞ்சா அவன் வேறு காயிறதுக்கு முதல்ல அவன் கூலியை கொடுக்கிறது ஒரு முதலாளியின் கடமை அப்படின்னு ரசூலுல்லா சொன்னார்கள். அப்படின்னா இவன் வேலை செஞ்சு முடிச்ச உடனே ஒரு முதலாளி அவனுடைய கூலியை ஊதியத்தை உடனே கொடுத்துடணும். ஏன் ஒரு ஏழை மனுஷன் உலகத்தில் வாழணும் என்பதற்காக. மறுபக்கத்தில் இன்னும் ஒரு ஆழமான ஒரு கருத்தையும் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. என்ன அர்த்தம்னா, ஒரு பணியாளன் அவனுடைய வேர்வை காய்வதற்கு முதல்ல முதலாளி கூலி கொடுக்கிறது என்பது ஒண்ணு இருக்க, ஒரு தொழிலாளியும் தன்னை வேலை கமர்த்திய எஜமானருக்கு கள்ளத்தனம் இல்லாமல், கபடம் இல்லாமல், ஏமாத்தில்லாமல், வஞ்சகம் இல்லாமல் வேர்வை சிந்துகிற அளவுக்கும் அவன் செயற்கத்திலே சுபகானந்தா சும்மா வேலை செய்கிறான், கொத்தி கொத்தி இருக்கிறான், அந்த கார் வருகணும்னே வரிக்கை கட்டிட்டு எல்லா வேலையும் உளுந்துருந்து செய்வான். போன உடனே போய் பக்கத்தில் உட்காந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு குந்தி நிக்கிறது, அஞ்சு மணி ஆறு காட்டி ஹாஜியார வந்தோடனே எந்த செஞ்சிருக்குமே, குழந்தையா கணக்கு போடலையா, ஒரு மச்சன் மாடா அவ்வளவு செய்யறது இல்லையான்னு கேட்கிறது. இல்ல, உனக்கு நீ எடுக்கிற ஊதியம் ஒவ்வொரு ரூபாயும் ஹராமாகுவதற்காக நீ ரசூலுல்லாஹ் உன் வேர்வை காய்ச்சல் முதல்ல முதலாளிக்கு கூலி கொடுன்னு சொன்னது மாதிரி உன் முதலாளி சொன்ன பொறுப்புகளை வேர்வை சிந்துகிற அளவுக்கு நீயும் கடமை செய்ய வேண்டும் என்ற பொறுப்பையும் உணர்த்தி இருக்கிறது இஸ்லாம். சுபஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு பண்பை சொல்கிறது. தாய் தகப்பர்கள் பிள்ளைகளை பராமரிப்பது போல பிள்ளைகள் பெற்றவர்களின் விஷயத்தில் அவர்களுடைய பொறுப்பையும் உணர்ந்து செய்ய சொல்கிறது இஸ்லாம். சகோதரர்களே, இப்படியாக அறிஞர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்புகளை பற்றி நிறைய சொன்னார்கள். நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. சங்கையானவர்களே, பெரியவர்களே, சுருக்கமாக சொல்ல போனால் இப்படியாக உலகத்திலே ஒவ்வொருவரும் ஒரு முதலாளி ஒரு தொழிலாளிக்கு பொறுப்புதாரி, தொழிலாளி முதலாளிக்கு பொறுப்புதாரி ஆகியிருக்கிற மாதிரி ஒரு ஆசிரியர் மாணவர்கள் விஷயத்தில் பொறுப்புதாரி, மாணவர்கள் ஆசிரியர் விஷயத்தில் பொறுப்புதாரி. இப்படியே வச்சுட்டு பார்க்கும் பொழுது உலகத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு சாராருக்கு பொறுப்புதாரிகளாகவும் இருக்கிறார்கள். யாருமே தப்ப முடியாது, அவர் அவருடைய பொறுப்பை அந்தந்த சார்பிலே செய்து முடிக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான ஒரு பொறுப்பு தான் அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் இமாமு ராயின், உங்களுக்கு அமர்த்தப்படுகின்ற ஒரு தலைவர், அந்த தலைவரும் நீ எப்படி உன்னுடைய பொறுப்புகளை இந்த உம்மத்துக்காக செய்தா என்று வினவப்படும். அது எப்படின்னு தெரியுமா? அது பள்ளி நிர்வாகமாக இருந்தாலும் சரி, ஒரு சமூக ஒரு அமைப்புடைய தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது அரசு என்ற ரீதியிலே ஒரு பிராதேசிய சபா ஒரு மந்திரியாக இருந்தாலும், பரா சபா மந்திரியாக இருந்தாலும், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும், அல்லது ஒரு அமைச்சராக, அல்லது ஜன பிரதமராக, ஜனாதிபதியாக, அல்லது நாட்டை ஆளுந்த ஒரு பேரரசராக, ஒரு இமாமாக இருக்கிறார். இவர் ஒரு நாட்டையே ஆட்சி செய்கிறார் என்று வைங்கள். இவரும் இந்த உம்மத்து சம்பந்தப்பட்ட பொறுப்புதாரி. பலாசபா மந்திரி அந்த பிரதேசத்தில் பலாத்தியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பொறுப்புதாரி. பிராதேசபா அந்த பிரதேசத்தில் இருக்கிறவரின் பொறுப்புதாரி. ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் அந்த மகனாவுக்கு பொறுப்புதாரி. ஒரு இமாம் முழு சமுதாயத்துக்கும் பொறுப்புதாரி. பொறுப்புதாரி சகோதரர்களே, இந்த இமாமிடத்திலும், இந்த அரசரிடத்திலும், இந்த தலைவர்களிடத்திலும் அல்லாஹு தபாரக்கு தஆலா ஆகிறதுல கேட்பாங்க. நம்ம ஸ்கூல் நடத்துறாங்க பொஹ்மதே, நமக்கு பாடின பொஹ்மதி டிப்பே. அல்லாஹ் போய் என்ன சொல்றது சகோதரர்களே? அல்லாஹ் கேட்பான், ஒன்று ஆட்சி அதிகாரம் எல்லாம் எப்படி இருந்தது? அது யாரா இருக்கட்டும், மனிதன் ரீதியிலே அல்லாஹுக்கு முன்னாலே அடிமைகள் அல்லாஹ் ஆகிறதுல நிறுத்துவான். அது எந்த நாட்டில் எப்படிப்பட்டவர்கள் எந்த காலத்தில் ஆட்சி செய்திருந்தாலும் அது ஒரு பக்கம் இருக்க, ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் பொறுப்புதாரிகள் என்ற ரீதியிலே அல்லாஹுக்கு முன்னாலே கைகட்டி நின்றே ஆக வேண்டும். சகோதரர்களே, பெரியவர்களே, ஒவ்வொரு பொறுப்புதாரிகளுக்கு அல்லாஹ் கேட்பான், உன்னுடைய பொறுப்புகளை சரியாக செய்யறாயா? உனக்கு கீழே இருந்த ஒவ்வொரு குடிமகனுடைய தேவைகளையும் நீ பூர்த்தி செய்தாயா? சகோதரர்களே, இது உலகத்திலே பல நாடுகள் இருக்கின்றது, இஸ்லாமிய ஆட்சிகள் இல்லை. இருந்தாலும் இஸ்லாமிய சரியத்தின் ஆட்சி இல்லாவிட்டாலும் முழு சமுதாயமும் நேர்மையாக, நிம்மதியாக, சுபீட்சமாக, பிரச்சனை இல்லாமல், ஒற்றுமையாக, சகலமும் ஐக்கியமாக வாழ்கின்ற ஒரு அரசியல் உருவாக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். முழு உலகத்திலேயும் சர்வ மதங்களும் மதத்தை பார்த்தியை பின்பற்றி வாழ்கிறவர்களும் வாழ்கிற ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஜனாதிபதி அல்லது ஒரு பொறுப்புதாரர் இருக்கிறார். அவர்கள் அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மக்கள் கட்டுப்படுவது கடமை, கட்டுப்படுத்தல் ஆக வேண்டும். சகோதரர்களே, அவருடைய பொறுப்பை பற்றி அல்லாஹ் ஆகிறாவிலே கேட்பான், உன்னுடைய பொறுப்பை செய்தாயா? ஒவ்வொரு முஸ்லிமுக்கும், ஒவ்வொரு முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கும் உன்னுடைய சரியான பொறுப்பின், அதாவது கடமைகளை பூர்த்தி செய்தாயா என்று அல்லாஹ் ஆகிறது கேட்பான். ஜவாப் சொல்லட்டும், ஒவ்வொரு ஜவாப் சொல்லித்தான். சகோதரர்கள், ஏன் என்று சொன்னால் சொல்ல வருகிறேன், இந்த உலகத்தில் இருக்கின்ற ஆட்சி அதிகாரம் எல்லாம் இருக்கிறதே சொற்பமானது, சர்வசாதாரணமானது. இது உலகத்தில் அல்லாஹ் தற்காலிகமாக கொடுத்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஆட்சி அதிகாரத்தை யாரும் விரும்பி எனக்கு தாருங்கள் என்று கேட்க வேண்டாம். அமானத்தும் அது ஒரு அமானிதம் ஆகிறாங்க. ஒழுங்காக அந்த நிர்வாகத்தை, ஒழுங்காக அந்த பொறுப்பை, ஒழுங்காக அந்த அரசியலை செய்யாவிட்டால் நகாமா, மறுமை நாளில் கை சேதமாக அமையும். ஐயோ, எனக்கு தேவையா துன்யாவில்? ஏன்னா அந்த பதவி எடுத்தேனோ, எனக்கு இப்படி ஒரு சுதந்திரம் தேவையா? இந்த குள்ள வாகனா, ஹெலிகாப்டர் வேணுமா? சுபஹானல்லாஹ், எத்தனை ஆயிரம் படம் முன்னால, எத்தனை ஆயிரம் படம் பின்னால வேணுமா? எத்தனை கௌரவம், எத்தனை கண்ணியம், சுதந்திரமாக வாழக்கூடிய தனித்தனி அறைகள், மாளிகைகள், ஐயோ துனியாவிலே அது இல்லாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று அப்போ கை சேதப்படுவார் என்பதை அதற்கு நாயகம் சொல்லலாம் சொன்னார்கள். இது துனியா என்பது உலகத்திலே அது எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் ஆட்சி செய்யலாம், எப்படி வேணாலும் ஆளலாம், எப்படி ஆட்சியிலும் மக்களுக்கு வாழலாம். அது அல்லாஹ்வுடைய நியதி. சகோதரர்கள், இருந்தாலும் நேர்மையாக ஒவ்வொருவருடைய ஆட்சி முறையும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறார். சகோதரர்களே, நாங்க சொல்றோம் கலீஃபா முஹம்மது இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி மறுபடி வராதா என்று. எத்தனையோ அரசியல்வாதிகள், எத்தனையோ பெரும் பெரும் தலைவர்கள் அந்த உமருடைய கிலாபத்தின் ஆட்சி தான் உலகத்துக்கு சிறந்த ஆட்சி என்று சொன்னவர்கள். காந்திஜி கூட சொன்னவர், சிறந்த ஆட்சி அந்த உமருடைய ஆட்சி. அவருடைய எண்ணம் இருந்தது, இருந்தால் நான் இந்தியாவிலே அந்த ஆட்சியை நான் கொண்டு வருவேன், நிலைநாட்டுவேன் என்று. சகோதரர்களே, அந்த அளவுக்கு உலகம் போட்டுகின்ற மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஹலீஃபா எஜமானரை, அரசரை சந்திப்பதற்கு அயல்நாட்டிலிருந்து ஒரு தூதுவரை அனுப்பி வைக்கிறார்கள். இந்த தூதுவர் வந்தார். ஜனாதிபதி, அரசர், பேரரசர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை வீடை அடையாளம் கண்டுபிடித்தார்கள். ஒரு மண் வீடு, குடிசையாக இருந்தது. போனார்கள். நான் ஹலீஃபா அவர்களை சந்திக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பாருங்கள் என்று ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனாக தான் அவரை அழைக்கிறார்கள். வாங்க வாங்க நீங்க, நான் அயல் நாட்டுடைய தூதர் வந்திருக்கிறேன். சாதாரண ஒரு குடிசை வீடு கூரை வீட்டுக்களை கொண்டு வந்து அமர்ந்துகிறார்கள். அவரை உட்கார்ந்து இருக்கிறார். கொஞ்ச நேரம் போகல, அதுக்கடையில இவர் அதுக்குரிய பல வருக்கங்கள் கனி வருக்கங்கள் எல்லாமே வைத்து வந்த விருந்தாளி அயல் நாட்டுடைய தூதுவர் வந்திருக்கிறார் என்று உபசரிப்பதற்காக எல்லா பொருட்களையும் வைத்து சந்தையாக ஒரு சாம்பாளத்தினை கொண்டு வந்து வைத்து சாப்பிடுங்கள் என்று உபசரிக்கிறார்கள். கசத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு மகனார் அவர்கள் கொண்டு வந்தவர்கள். இவர் பார்க்கிறார், யோசிக்கிறார், இந்த வீட்டை பாருங்கள், ஒரு நாட்டுடைய அரசர் என்று சொல்கிறார்களே, எனக்கு கனிவண்டி எல்லாம் கொண்டு வந்து தந்திருக்கிறார்களே, ஜனாதிபதியை காணவில்லையே என்று அங்கும் இங்குமாக நோட்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். ஜனாதிபதி வெளியிலே வந்ததாக தெரியவில்லை. இருந்த பேச்சுமரத்தை எப்படி மெதுவாக எடுத்து ஒன்றாக சாப்பிட்டு விட்டு அந்த சாப்பிட்ட பேச்சுமரனுடைய கொட்டையை கழிவு பொருளை எங்க வீசலாமென்று பார்த்தாலும் வீட்டு துப்புரமாக இருக்கு, இங்க போட முடியாது, ஒரு ஜன்னல் ஓட்டை தெரிகிறது, அதுக்குள்ளாலே வழியிலே போடலாம் என்று எடுத்துக்கொண்டு போய் போடுவதற்கு வெட்டி பார்க்கிறார். வீட்டுக்கு வெளியிலே ஒரு மனிதர், வீட்டுக்கு வெளியிலே ஒரு மனிதர், சாதாரண ஒரு கிழிந்த ஆடை உடுத்தி பரட்டியான ஒரு தோட்டத்திலே காய்ந்த ரொட்டி துண்டியை ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் நிரப்பப்பட்டிருக்கிறது, அதற்குள்ளே இவர் ரொட்டியை தாட்டி தாட்டி ஊற வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். வந்தவருக்கு சரியான ஒரு ஆத்திரம் வந்தது. உமர் ஹலீஃபா உமரை பற்றி நான் எப்படி இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒரு நீதமான ஆட்சியாளர் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் வந்து ஒரு விருந்தாளி என்பதற்கு எனக்கு கனி வர்க்கங்களை ஒரு தாம்பானத்திலே தந்து சங்கையோடு தந்திருக்கிறார், இந்த நாட்டில் உள்ள ஒரு ஏழை காய்ந்த ரொட்டியை தண்ணீரிலே தொட்டு சாப்பிடுவது கூட இந்த உமருக்கு தெரியாதா? இவர் முணுமுணுத்துக் கொண்டு கலைகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனாதி முகமது ரலியல்லாஹு ஓடி வந்தார்கள். வந்து பார்த்தார்கள், வெளியிலே விஷயம் என்ன, வெளியிலே பாருங்கள் என்ன நிகழ்ச்சி நடக்கிறது. போய் மெதுவாக ஜன்னலுக்குள்ளால் தலையை போட்டு பார்க்கிறார்கள், யாரும் இல்லை சகோதரர்கள், அது அவர்தான் ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்கள் தான் அந்த ரொட்டி துண்டை தண்ணீருக்குள்ளே தாட்டி தாட்டி ஊற வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிரிப்பிச்சினார்கள், சகோதரரை நீங்கள் ஏசுவதற்கு யாரும் இல்லை, அவர் தான் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உடனே அவருக்கு ஆச்சரியம் ஏற்பட்டு விடுகிறது. சுபஹானல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு பேரரசா உடனே இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறார். சகோதரர்கள், இப்படிப்பட்ட ஒரு நீதமான ஒரு அரசனை உலகத்திலே பார்க்க முடியுமா? நீ என்ன கேடுகட்டாலும் பரவாயில்லை, நான் இந்த குழந்தை ஓடணும், நீ செத்து நாசமா போனாலும் பரவாயில்ல, நான் மாளிகையில வாழணும், நான் கௌரவமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கிற அரசியல்வாதி உலகம் முழுக்க வந்தாச்சு. எனவே சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனை பற்றி கவலைப்படக்கூடிய அரசியல்வாதிகள் உலகத்திலே இன்று இல்லை என்று சொல்லலாம். சுயநலவாதிகளும் மற்றவனை போட்டு நெசுக்கக்கூடியவன் அழிக்கக்கூடியவர்களும் உலகம் முழுக்கம் வந்து விட்டார். அது உலகத்தில் நீதியா போயிடுச்சு சகோதரர்கள். எனவே இஸ்லாமிய ஆட்சி நெறி என்பது உலகம் முழுக்க எங்குமே கிடையாது. எனவே நாங்களும் நிம்மதியாக சந்தோஷமாக சுபீட்சமாக உலகத்திலே வாழ வேண்டிய ஒரு கட்டாயம், தேவை, ஆசை, உணர்வு எங்களுக்குள்ளே இருக்கிறது. எங்களுக்கும் எங்களுடைய நாட்டை பொறுத்து வரைக்கும் இன்ஷாலா வகை சீக்கிரத்தில் ஜனாதிபதி தேர்தலும் நடத்துவதற்கான திகதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ்கின்ற நாடு. நான் உங்களுக்கு ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன், ஒவ்வொரு ஜனாதிபதியையும், ஒவ்வொரு அமைச்சரையும், ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரையும், ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் கையில் உண்டு. அது அவர்களுடைய விருப்பம். உங்களுடைய மனதில் எது நல்லதென்று படுகிறதோ, உங்கள் மனதில் இதுதான் நாட்டுக்கு சிறந்தது அல்லது இதுதான் சமூகத்துக்கு சிறந்தது, இதனால் ஏதோ அல்லாஹ் என் நாட்டுக்கு ஒரு விழிப்புணர்வை உருவாக்கலாம், நிம்மதி சந்தோஷத்தை தரலாம் என்று கூட உங்களோட கல்வியில யார் யாருக்கு எப்படி எப்படி நல்லதுன்னு தோணுதோ தீர யோசித்து நிதானமாக நல்ல முடிவை நீங்க சாய்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது யாருக்கு நீ இருக்கு போடு, அதுக்கு போடு, அவருக்கு போடு, இவருக்கு போடுற உரிமை கிடையாது. அவரவருடைய சாய்ஸ், அவரவருடைய விருப்பம், அது அவரோட யோசித்து சிந்தித்து எடுக்கின்ற தீர்மானம். அது எப்படி அமையுமோ அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது, அல்லாஹ்வுடைய முடிவில் இருக்கிறது. ஆட்சியை கொடுப்பவன் அவன், ஆட்சி எடுப்பவன் அவன். தூத்தில் முழுக்க மந்தசா தஞ்சோன் முழுக்கமே மந்தசா, நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பான், நாடியவர்களுக்கு கொடுத்ததை எடுப்பான், அது அவன் கையில் இருக்கிறது. நாங்க இலட்சம் உதாரணமாக இலட்சம் போட்டோ போடலையோ அல்லாத முடிவுல இவன் தான் ஜனாதிபதி, அவன் தான் ஜனாதிபதி. இது உலகத்திலே ஏது இலட்சம், இவன் தான் வரணும். அல்லாத முடிவு வந்துருச்சு, அல்லா சொல்ற முஸ்லீம்கள் நீங்க நேர்மையாக இருந்தால் உங்களுக்கு நீளமான அரசர்களை ஆட்சியாளர்களை சாட்டுவோம். முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக இல்லையா, அல்லாத சந்தோஷப்படுத்தலையா, அல்லா சொல்ற அநியாயக்கார அரசர்களை சாட்டுவோம். அதுக்கப்புறம் நீங்க எங்க ஓடி வேலை இல்லை, அப்படி செய்யறானே இப்படி செய்யறானே, அந்த அநியாயம் நடக்கிற இந்த அநியாயம் நடக்கிற, அல்லா அவனுக்கு கந்தறியாதான் அப்படி பேசுற மக்களும் இருக்கிறாங்க. எதுவும் எதுவுமே செய்ய முடியாது. எனவே சகோதரர்கள், இலெக்ஷன் என்பது அவரவருடைய உரிமை. எனவே வரக்கூடிய இலெக்ஷன் தேர்தலும் மிக சீக்கிரத்தில் வந்து சேரும். இன்னும் பத்து நாட்கள் நாட்டில் சும்மா சின்ன சின்ன அங்கங்க எல்லாம் இப்பதான் ஆரம்பிச்சு ஒன்றுதான் நடந்து கொண்டிருக்கிறது. கட்சி எதிர்கட்சிகள் பல குழுக்களாக சேர்ந்து பல பல இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதும் துப்பாக்கி சூடுகளும் அடிதடிகளும் நடந்து கொண்டு வருவதை நீங்கள் இந்த இரண்டு மூன்று நாட்களாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் பிரச்சனையில். ஆனால் நாங்கள் முஸ்லீம்கள் வாழ்கின்ற பிரதேசங்களிலே எங்களுக்குள்ள இனவாதம் மதவாதம் அரசியல் பிளவுகள் பிரச்சனைகள் எதுவும் இருக்கக்கூடாது. அவர் அவருடைய விருப்பம் ஏதோ கல்பொருட்களை வச்சுக்கிறோமா, நீங்க யாருக்கு ஓட் பண்ணணுமோ ராஜ்மே பண்ணிட்டு வீட்டுல வந்து இருந்துருங்க. யாரும் கட்சி சார்பாகவோ அவருக்கு சார்பா இவருக்கு சார்பா கொடி தூக்குறதோ பிரச்சனை பண்றதோ பட்டாசு கொளுத்தி முன்னு போய் கூத்தாடுறதோ இதுக்கு எதுவும் காட்டிக்கொள்ளக்கூடாது. சாணக்கியமாக யோசனையோடு நாங்க நிதானமாக நடந்து கொள்ளணும். யாராவது கேட்டா எதுக்குப்பா நீங்க ஓட்டு போட்டீங்கன்னாங்க, யார் நல்லவன் மனசுக்கு தோண்டிச்சோ அந்த இடத்துல போய் போட்டுட்டு வந்தேன். விஷயம் முடிஞ்சு அவருக்கு இவருக்கு பச்சையா நீளமா சிவப்பா கருப்பா ஒன்றும் தேவையில்லை. சகோதரர்களே, இந்த சமுதாயத்தை ஒரு நல்ல ஒரு சமுதாயம் இந்த உலகத்தில் இலங்கையிலே தோண்டி நிம்மதி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை யார் யாருக்கு இருக்கிறதோ, யார் யார் எப்படி எப்படி வந்தால் நல்லா இருக்கும் என்பது அவருடைய கற்பனைக்கு தோன்றுமோ அந்த அளவிலே முடிவெடுத்து அவரவருடைய தேர்தல் உரிமைகளை பயன்படுத்திக் கொள்வதற்கு இஸ்லாம் எங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. எனவே இந்த தேர்தலுடைய காலங்கள் வரும்பொழுது நிறைய பித்னாக்கள் பிரச்சனைகள் இந்த வருடம் இலங்கையிலே நடக்கும் என்று உலகளாவிய ரீதியிலே பல விமர்சகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் முடிவதற்கு இடையிலே பலவிதமான பிரச்சனைகள் இலங்கையிலே தோன்றலாம் பிரச்சனைகள் உருவாகலாம். சபதுக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நாங்கள் நிதானமாக யோசனையாக முஸ்லீம்கள் என்றுமே நிதானம் படைத்தவர்கள், பொறுமை படைத்தவர்கள், புத்தி சாணக்கியம் உள்ளவர்கள், எதையும் சிந்தித்து செயலாற்றுபவர்கள், நல்ல பண்புள்ளவர்கள், ஒரு குடிமையத்திற்கு கீழாலே ஒரு தலைமையத்திற்கு கீழாலே கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள், எதையும் அவர்கள் செய்தால் சரியாக இருக்கும் என்ற நல்ல ஒரு கற்பனையை அந்நிய மாற்று மத சகோதரர்களுடைய கல்வியிலே திணிக்கின்ற விதத்திலே பண்போடு நடந்து கொள்ள வேண்டும். எதிலும் நாங்கள் போய் முன்னே நின்று அந்த கூட்டப்பட்டியலில் நாங்கள் இனம் காட்டப்படுவதை மட்டும் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டார். எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட எவருடைய அரசாங்கம் வந்தாலும் முஸ்லீம்கள் இந்த தேர்தல் காலத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள், சரி அவர்களுக்குரிய உரிமைகளை எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் செய்து கொடுக்கலாம் என்ற ஒரு அடிப்படையில் கூட முஸ்லீம்களுக்கு ஒரு சுபீட்சமான வாழ்வு நம் நாட்டிலே மலர்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் அந்த சமுதாயத்தை பற்றி யோசித்து அவர்களுக்கு செய்யப்பட கடமைகளை பற்றியும் அல்லாஹ் கேட்பான். ஒவ்வொரு தலைவருக்கும் அந்த தலைவத்துக்கு கீழாக இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி அல்லாஹ் கேட்பான். எனவே ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் உலகத்திலே குள்ளுக்கும் எல்லா பொறுப்புதாரிகள் அவருடைய பொறுப்புகளை பற்றி அல்லாஹ் ஆகரத்திலே கேட்க இருக்கிறார். நாங்கள் யோசித்து நிதானமாக விஷயத்திலும் கையாளுவோம். அல்லாஹ் சொல்கிறான், வேதிகள் முழு ஒவ்வொரு குளிச்சிருக்கிறது யாருடைய கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதோ அவன் உயர்ந்தவன். அல்லாஹ் கேட்கிறான், முழுக்குள்ளியோ சுலைமான அல்லாவுடைய முடிவு சகோதரர்களே. எனவே இந்த உலகத்தில் எப்படி எது ஒன்றும் வரும், எப்படி ஒன்றுமானாலும் வரும், அல்ல அல்லாவுடைய ஏற்பாடுகள். அது மனிதர்களுடைய கல்வியை பொறுத்து, துவாவை பொறுத்து, அவர்கள் முயற்சிகளை பொறுத்து அல்லா சில சந்தர்ப்பங்களில் மாற்றிவிடவும் வாய்ப்பிருக்கிறது. எனவே நாங்கள் நிதானமாக பொறுமையோடு இருந்து எதிர்வரக்கூடிய காலங்களை மெதுமெதுவாக பொறுமையோடு நகர்த்தி செய்கின்ற யூகங்களை கடைபிடித்து மிகவும் சாணக்கியமான முறையில் இந்த தேர்தலை கையாண்டு கொள்வதற்காக அவரவருடைய உரிமையை நாங்கள் பயன்படுத்தி நம் நாட்டின் நிம்மதி சந்தோஷத்தை வென்றெடுக்கக்கூடிய ஒரு முயற்சியை மேற்கொள்வதற்காக அல்லாஹ் தபாரக வத்தால நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. யாரா எங்கள் வாழ்க்கையில் நீ தந்திருக்கின்ற சகல பொறுப்புகள் விஷயத்திலும் யாரெல்லாம் முடிந்த அளவுக்கு பொறுமையோடு ஈமானோடு இப்போ அசோடு நடந்து சேர்ப்பதற்கு நீ தோற்று செய்வாயா. எல்லாருடைய பாவங்களை ஈடுபட்டமா பிதாக்கள் மனை மக்கள் பிள்ளை குட்டிகள் கல்வி ஆசான்கள் கல்விக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உதவியாளர்கள் மாணவர்கள் முஸ்லீம் மோமின்கள் ஹயாத்தோடு ஒருவர்கள் இறந்து போன அத்தனை பேருடைய பாவங்களை நீ மன்னித்தல்வாயாக. யாரா துணி ஆக்ராவுடைய சகல கயிறு நலவுகளை நீ தந்துள்வாயாக. யாரா எதிர்காலத்திலே நடத்தியிருக்கின்ற இந்த தேர்தலில் யாரா முஸ்லீம்களுக்கு யார் சாதகமோ, முஸ்லீம்களுக்கு யார் வந்தால் நிம்மதி சந்தோஷமோ, முஸ்லீம்கள் தேவைகள் பகிர்ந்தளிக்கப்பட்டு நிம்மதி அதில் உண்டாகும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல அரசாங்கத்தை அரசியலை நீ உருவாக்கி தருவாயா. அதன் முடிவு அரசுக்கும் கையிலே இருக்கிறது. யாரா எங்களால் தீர்மானிக்க முடியாது. மக்களுக்கு இது நலவண்டி நீ நினைக்கிறாரே அந்த நலவை நீ எங்களுக்கு தந்துள்வாயா. yalla inda kalahatatri mutunni nimriyaga tannudi mulimiyile palhatu valani tobin seivaya kirbir rahman engal anivarku eemani sihamati thandulvaya kalimavodu vanda kalimavodu irakkira nasibe thandulvaya ya alla duniya aakhir avul unnudi rilavdi ivar porthiye thandulvaya unnudi nalapti haramaki sangiyana ஜனத்தில் பெருந்த சுருக்கத்திலே குடியிருக்கக்கூடிய நசீபிடி தந்துருவாயாக யாராங்களை கபுல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யாரும்.